ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وابتغي فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغي الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, C19 என்ற இந்த கொரோனா வைரஸ், COVID-19 உலகத்தில் பல சோதனைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நேரத்தில், பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கியிருக்கிறது. பொருளாதார நெருக்கடி உண்டாகுவதற்கு பல காரணங்களில் ஒன்றைதான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய 28வது சூராவான சூரத்துல் கசஸ் என்ற இந்த சூராவில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக செயல்பட்ட காரூன், அந்த காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம், அவன் செய்த அட்டூழியம், அந்த மக்கள் மீது காரூன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தாரின் உள்ளவனாக இருந்தான், இருந்தும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான். ஏராளமான பொக்கிஷங்கள் இருந்து அவைகளுடைய அந்த சாவிகள் மாத்திரம் பலசாலிகளான ஒரு கூட்டத்தாருக்கு அதை சுமப்பது கனமாகிவிடும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அளவு நாம் அவனுக்கு கொடுத்தும் அவனுடைய கூட்டத்தார் அவனிடம் இது قال له قومه لا تفرح நீ அகம்பாவம் கொள்ளாதே, அகம்பாவம் கொள்வதோரை நிச்சயமாக அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று கூறிய நேரத்தை அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துமாறு கூறுகிறான். அப்ப துன்யால பொருளாதார வசதியை யாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானோ அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் இவ்வளவு செல்வமாக, பணமாக, ஆட்சியாக, ஆயுதமாக, ஆள்பலமாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இந்த அகம்பாதனத்தில், பெருமையில், மமதையில் மக்களுக்கு அட்டகாசம் செய்து சமூகத்தாருக்கு நாசகார செயலில் ஈடுபட்டு அவர் அட்டூழியங்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கிறார். பொருளாதார நெருக்கடி அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறார். அந்த பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் 4 உசூல்களை அல்லாஹ் தஆலா பயான் செய்யறார். அதுல ஒன்று முதலாவது தான் வப்தபி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருந்த அந்த செல்வத்தில் நீ மர்மை வீட்டை தேடிக்கொள் என்று சொல்றான். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக், இந்த பைனான்ஸ், இந்த பணம், இந்த செல்வம், இந்த ஆட்சி, இந்த பதவி, இந்த ஆயுதம், இந்த ஆள்பலம், இந்த செல்வாக்கு, இந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி நீ வப்தக ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, ஆகிரத்தை மர்மையை நீ வீட்டை தேடிக்கொள் என்று சொல்றான். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீ ஆகரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் எவ்வளவு நிதானமான ஒரு போக்கை அல்லாஹ் கற்று தருகிறான். வல தன்ஸ நசீப கமின துன்யா, துன்யால இம்மை உன் பங்கை நீ மறந்து விடாதே. உன்னோட துன்யாவுடைய பங்கை, மேலும் உன்னுடைய இந்த இம்மையின் பங்கை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு ஆகிரத்தை தேடுமாறு சொல்லியிருக்கிறான். அதே நேரம் நீ எல்லாத்தையும் கொடுத்து நீ வந்து பங்க்லோட் ஆகிவிடாதே. உன்னை நீ பார்த்துக்கோ, உன் குடும்பத்தை பார்த்துக்கோ, உன் இனபந்துகளை பார்த்துக்கோ, உன் வீட்டார்களை பார்த்துக்கோ, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து. அல்லாஹ் தல்ல செல்வத்தை அப்படி வீண் விரயம் செய்து விடாதே. துன்யால தேவையானதையும் நீ செய்து கொள். மூன்றாவது அல்லாஹ் தால சொல்கிறான், வா அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் தாலா உனக்கு எப்படி அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தானோ அதே போன்று நீயும் உபகாரம் செய், மற்றவர்களுக்கு நீ நலவு செய். அல்லாஹ் உனக்கு நலவு செய்தது போன்று நீனும் நலவு செய். நாலாவது அல்லாஹ் தாலா சொல்கிறான், நீ வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த். பூமியில நீ அட்டகாசம், தூண்ல குழப்பம், ஃபசாத் இவைகளை நீ செய்யாதே, குழப்பத்தை உண்டாக்காதே. உலகத்தில் நிச்சயமாக லா யஹிப்புல் முஃசிதீன், இன்னல்லாஹ லா குழப்பவாதிகளை, குழப்பம் செய்வோர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதாக என்று அல்லாஹ் தாலா சமூகத்தாருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு காரூனோடு நடந்த நிகழ்வை இந்த 28வது சூரத்தில் அல்லாஹ் 76-77 இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த காரூன கான ஃபி கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்தில் இருந்த காரூன், மூசாவுடைய சமூகத்தார் உள்ளவர்கள் இருந்த அவன் என்ன செய்தான்? அவன் வந்து ஃபபகாலைஹிம், அவர்கள் மீது அவன் அட்டூழியம் புரிந்தான். அல்லாஹ் தஆலா வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாதிஹ லதுனூ பில் உஸ்பத்தி உலில் குவ்வா. அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த செல்வம் பொக்கிஷங்களுடைய அந்த சாவிகள் மாத்திரம் பலசாலிகளான ஒரு கூட்டத்தாருக்கு அதை சுமப்பதே அது சுமையாக பாரமாக இருந்தது, அது கனமாக விட்டது. அந்த அளவுக்கு நாம் அவனுக்கு கொடுத்தோம் என்பதாக ஆசையினாகோ இப்படி கொடுத்தோம். அவனுடைய மக்கள் அவனை ஞாபகப்படுத்தினார்கள். இஸ் கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யஹ்புல் ஃபர்ஹீன். அந்த மக்களுக்கு விளங்கிருச்சு, இவன் போடுற கூட்டு, இவன் செய்யற அட்டகாசம், இவன் செய்யற அநியாயம், இவன் செய்யற அட்டூழியம், இவன் செய்யக்கூடிய நாசகார காரியங்கள். இவனை மட்டுமல்ல, கப்பல்ல கீழே குழி போட்டால் எல்லாரையும் தோண்டினது எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்கே கொண்டு போறது போலதான் இவனுடைய அட்டகாசம், இவனுடைய அட்டூழியம், இவனுடைய நாசகார செயல், இவனுடைய பொருளாதாரத்தின் இந்த மமதை, இவனுடைய எல்லாத்தையும் இவன் என்ன செய்ய போகிறான்னு சொன்னா, அவன் அந்த கூட்டத்தார்கள் அவனிடம், நீ அகம்பாவம் கொள்ளாதே, லா தஃப்ரஹ், அல்லாஹ் தாலா அகம்பாவம் கொள்வோரை நிச்சயமாக அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அவர்கள் ஞாபகப்படுத்தியும் அவன் அந்த அட்டகாசத்தில் மூழ்கியிருந்தான். கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டு ஆயத்துகளும் இது நமக்கு மிக முக்கியமான படிப்பினை தருகிறது. இன்று நான் பேச விரும்பியது இந்த COVID-19 பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்கள் எப்படி வெளியாகிறது, இதுதான் என் தலைப்பு. அதுக்கு நான் தெரிவு செய்திருப்பது சூரத்துல் கசஸ்ல குர்ஆனுடைய அந்த 28வது சூராட அந்த 76-77 திருவசனம். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் மிக ஒரு செல்வந்தனாக வாழ்ந்த காரூனுக்கு வந்த அந்த அகம்பாவ தன்மை, அதனால அவனும் அழிந்து மக்களையும் அழிக்க வைத்தான். அந்த காலகட்டத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டல், அந்த மக்களுக்கு கொடுக்க வழிகாட்டல் தான் இன்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கும் வழிகாட்டலாக இருக்கிறது. அதை நாம் எடுத்து செயல்படும் பொழுது நிச்சயமாக இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் வெளியாக முடியும் என்பதுதான் என்னுடைய மிக தெளிவான ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு கவலையாக இருக்கிறது. இதை மக்கள் விளங்கி இன்றைய வியாபாரிகள், கூலி வேலைக்காரர்கள், மக்கள், நிறுவனங்கள், பெரும் அமைப்புகள், பெரிய வியாபாரி கம்பெனிகள், இவங்க எல்லாருக்கும் உள்ள வழிகாட்டல் இந்த 4 அடிப்படையாகத்தான் இருக்கும். சஹாபாக்களுக்கு மக்கால 13 வருஷமும் மதீனால 10 வருஷங்களும் இந்த நெருக்கடிகளை சஹாபாக்கள் சந்திச்சார்கள். பயங்கரமான நெருக்கடியை அவர்கள் சந்தித்தார். அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக வந்தது. ஷேப் அலி அபி தாலிப்ல கொண்டு போன அந்த வாய்க்காலில் அவர்கள் 3 வருஷம் தடை உத்தரவு விதித்திருந்தார்கள். உணவுப் பொருள்கள் ஒன்றும் கொடுக்கப்படாமல் வியாபாரம் செய்ய முடியாத நெருக்கடிகளுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார். மதீனாக்கு வந்ததுக்கு பிறகும் அவர்களுக்கு ஏராளமான சிரமங்கள் அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு வழிகாட்டுகிறார். அப்ப குர்ஆனுடைய வழிகாட்டல், இன்றைய உலகம் 2 விஷயத்தை சந்தித்திருக்கிறது. ஒன்று கேபிட்டலிசம், ஒன்று சோசியலிசம். கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதுல லேசர் ஸ்ப்ரேயர், அதுல எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. வேண்டிய மாதிரி சம்பாதிக்கலாம், செலவழிக்கலாம், ஹராத்தை செய்யலாம், குடிபோதையை விற்கலாம், மனிதன் வந்து விபச்சாரத்தை விற்கலாம், ஹராமான வட்டியை விற்கலாம், எல்லா நாசக்கார செயல்களில் ஈடுபடலாம், மொனோபொலி செய்யலாம், மனிதன் அவன் வந்து மாஃபியாவாக இயங்கலாம், எல்லா அட்டகாசத்துக்குரிய காரியங்களையும் அது லைசன் வச்சு செய்யணும். இது இந்த கேபிட்டலிசத்துடைய அந்த பொருளாதாரத்துடைய அடிப்படை. அதுல சொல்லுவார்கள், அதுல எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் இருக்குது, எதையும் விற்கலும், எதையும் வாங்கலும், எந்த அநியாயத்தையும் செய்யலும். அப்ப அதுக்கு வரையறையே கிடையாது, வழிகாட்டலே கிடையாது. அதுக்கு மனிதனுடைய சிந்தனையால உண்டாக்கப்பட்ட அந்த வழிகாட்டல் தான் இருக்கு. ஹராம் ஹலால் என்றது கிடையாது, வட்டி என்பது கிடையாது. வட்டி தாராளமாக கொடுக்கலாம், எடுக்கலாம், ஹராமான தொழிலை விற்கலாம், வாங்கலாம், பண்டியை விற்கலாம், நாயை விற்கலாம், நாய் அறுக்கலாம், நாயை சாப்பிடலாம். எது மனிதனுக்கு விஷமோ, எது அருவறுப்பானதோ என்றது அந்த வரையறையே கிடையாது, கட்டுப்பாடே கிடையாது. அல் ஹலாலு பையன் வல் ஹராமு பையன், இது ஹலால் இது ஹராம் என்றது அவர்களுக்கு கிடையாது. எல்லாமே ஹலால் தான், எல்லாமே அனுமதி தான். அப்ப சூதும் கூடும், மதுவும் கூடும், மாதும் கூடும். WWW அது வெப்சைட் இல்ல, உமன் வைன் வெல்த் வேண்டிய மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம், அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இப்படி லேசர் ஸ்ப்ரே என்று பிரெஞ்சில் சொல்லுவார்கள், அவருக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங், ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்ரீ எக்கானமி, ஃப்ரீ ஃபைனான்ஸ், எந்த கட்டுப்பாடும் இல்லை. அது சோசியலிசம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதுல அரசாங்கத்துக்கு தான் எல்லாம் சொந்தம், தனி உரிமை சொந்தம் கிடையாது. அதுல தனி உரிமை எப்படியும் கேபிட்டலிசத்தில் வச்சுக்கொள்ளலாம், வேண்டிய மாதிரி வைக்கலாம் என்ற இந்த ரெண்டுக்கும் மத்தியில தான் உலகத்துடைய போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. 3வது பொருளாதார திட்டத்தை இஸ்லாம் முன்வைக்கிறது. அதை தான் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் கசஸ்ல இந்த 76-77 திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறான். இதுல அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறான், முதலாவது என்னது, அல்லாஹ் தந்ததை கொண்டு நீ ஆகரத்தை சம்பாதித்துக்கொள். அப்ப உனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ் தான் தந்திருக்கிறான். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நீ செலவழிப்பது நான் தந்ததை கொண்டுதான். நான் என்ற இந்த காரூனுடைய மமதை, அந்த அகம்பாவம் உனக்கு வந்துடக்கூடாது. பொருளாதாரத்தில் முதலாவது அடிப்படை தான், பொருளாதாரத்தை உலகத்தில் பாதுகாக்கணும் என்று சொன்னா இது அல்லாவினால் தரப்பட்டது. நான் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்ற வேலை நான் குடும்பத்தை மேனேஜ் பண்றேன், நான் என் நண்பர்களை மேனேஜ் பண்றேன், நான் என் பிசினஸ் மேனேஜ் பண்றேன், நான் என் மஸ்ஜிதை மேனேஜ் பண்றேன், நான் என் ஊரை மேனேஜ் பண்றேன், என் நகரத்தை மேனேஜ் பண்றேன், நான் என் நாட்டை மேனேஜ் பண்றேன். இதான் எனக்கு அல்லா தாலா கொஞ்ச கால வாழ்க்கை தான் தந்திருக்கிறான், இதுல எனக்கு இந்த ஒரு அவகாசம் தந்திருக்கிறான், இதுல நான் மேனேஜ் பண்ணிட்டு போகணும். அல்லாஹ் தந்ததை சரியான முறையில் பயன்படுத்தினாதான் எனக்கு ஆகரத்தில் சேகரிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது. அப்ப அங்க அல்லாவினால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு, அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு, அஹ்லாக், மனிதனுடைய அஹ்லாக் ரீதியான கட்டுப்பாடு, இந்த 3 விதமான கட்டுப்பாடுகளை இஸ்லாம் விரும்புகிறது. முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஹல்லல்லாஹுல் பை ஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டி ஹராமாக்கி இருக்கிறான். يا ايها الذين امنوا الله تعالى صلى الله عليه وسلم حرم الطيبات ما حل الله لكم الله حلال ஆக்கியதனை ஹராமாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் تعالی சொல்கிறார். அதே நேரத்தில் அல்லாஹ் تعالی சொல்கிறான், நீ ஒரு பொருள் எடுக்கக்கூடிய நேரத்தில் நீ அவர்களுடைய விருப்பம் இல்லாம எடுத்து விடாதே. யாருடைய பொருளை அநியாயமாக எடுக்காதே என்று அல்லாஹ் تعالی இந்த கட்டுப்பாடையும் கொண்டு வருகிறான். அப்ப வியாபாரம் மனிதனுடைய முதலீடு, மனிதனுடைய இந்த பணம், இது புழக்கங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதுல ஒரு கட்டுப்பாடு ஒன்று வேணும். கட்டுப்பாடு முதலாவது அந்த அல்லாஹுடைய டிவைன், அல்லாஹுடைய வஹி, அந்த அல்லாஹுடைய இல்முல் இலாஹி, அல்லாஹுடைய கட்டளையின் படி தடுக்கப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விஷயங்களை மனிதன் முதலாவது பிரையாரிட்டி கொடுக்கணும். இது அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டிருக்குது, அதனால நான் இதை செய்ய மாட்டேன். இரண்டாவது, அரசாங்கம் சில விஷயங்களை கட்டுப்படுத்துது. ஒரு நாடு அல்லது ஒரு நீதமான ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டு மக்களுக்கு சில கட்டுப்பாடுகளை போடக்கூடிய நேரத்தில் அதையும் மதிச்சு நடக்கணும். உமர் ரதியல்லாஹு அவர்கள் பஜார்ல சில சாமானங்களை ஆகவே குறைச்சு விற்கக்கூடிய நேரத்தில் அதுல நீ வந்து ஒரு மனுப்பலி பண்ற ஒரு திட்டத்தில் தான், எல்லா பிசினஸையும் உடைச்சு போடுறதுக்காக தான் நீ இந்த வேலையை செய்றா என்ற ஒரு கட்டுப்பாடு என்று கொண்டிருந்தார்கள். அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும், எதுக்காக வேண்டி, மக்களுடைய நலனுக்காக வேண்டி, பொருளாதார ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்றதுக்காக வேண்டி. மூன்றாவது, அஹ்லாக் ரீதியாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எப்படி வியாபாரத்தில் நேர்மை, மனிதனுக்கு பேசுறதுல பொய் பேசாம இருக்கிறது, வாக்கு மாறாம இருக்கிறது.
www.acmyc.com
நேர்மையாக இருக்கிறது. இந்த நேரம் எந்த தொழில சேரத்தினால மக்களுக்கு லாபம் இருக்கும். இப்ப COVID-19 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றது, இந்த பொருள்கள் தான் இம்போர்ட் பண்ண முடியும், இந்த பொருள் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இவ்வளவுதான் இந்த பொருளாதாரத்தில் இப்படிதான் ஈடுபட முடியும்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர்றதுன்னா அது நாட்டுடைய நலனுக்கு தான் கொண்டு வருகிறது. இந்த 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 சந்தர்ப்பத்தில் நாட்டுடைய நலனை கருதி எங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை நாங்கள் எதிர்காலத்தில் சந்திக்காம இருக்க இந்த பொருள்களை இந்த விலைக்கு தான் விற்கணும். மக்கள் இப்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அரசாங்கம் சில பொருள்களை தான் பணத்தை கொடுத்து வாங்கி அந்த விலையை குறைச்சி விற்கிறது. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் அந்த விலை குறைஞ்ச சாமானங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் சில காரியங்களில் ஈடுபடுறது, அது மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிதான் எல்லா விஷயங்களும் மிக கட்டுப்பாடோடு செய்யப்படணும். அப்ப முதலாவது, அல்லாஹ் தஆலா தந்த இந்த செல்வத்தை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். அது இரண்டாவது, வலா தன்ஸ நஸீபக்கும் மின துன்யா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு பங்கு தந்திருக்கிறார் துன்யால, அதை நீங்க மறந்து விட கூடாது. துன்யால நீங்க மக்களுக்கு கொடுக்கற என்று சொல்லி நீங்க அல்லாஹ்க்காக வேண்டி கொடுக்கறீங்க. எப்படி கொடுக்கறீங்கன்னா நீங்க பங்க்லோட் ஆகிறீங்க. வலா தஜல் யதக மக்லூலத்தன் இலா மத்தியில நீங்க இந்த குடுக்கல் வாங்கல செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு இரண்டாவது கட்டுப்பாடு போட்டிருக்கிறார். இரண்டாவது, எப்படி அல்லாஹு தஆலா துன்யால இருந்து மனிதன் ஆகிரத்தை சம்பாதிக்கிறானோ அதே போல தன் குடும்பம், தன் செல்வம், தன் பாதுகாப்பு, எப்படி ஒரு தோட்டத்தில் தண்ணீரை துவா செஞ்ச மனிதர் அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் தண்ணீர் பொழிகிறது, முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு என்னண்டு போயிட்டு பார்த்தா அவருக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து ஒரு சிலதை அந்த தோட்டத்துக்கே செலவழிக்கிறார், ஒரு பகுதியை அவர் தர்மத்துக்கு செலவழிக்கிறார், ஒரு பகுதியை தனக்கு எடுத்துக்கொள்கிறார். இதனால் அல்லாஹு தஆலா அவருடைய செல்வத்தில் பரக்கத் செய்கிறார். செல்வத்தில் பரக்கத்தையும் அவரு ஒரு மேனேஜ் பண்றாரு. பொருளாதாரத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இத எனக்குள்ள பங்கையும் எடுத்துக்கொள்றேன், கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துறேன். நான் வந்து இந்த பூமியையும் வளர்றதுக்காக வேண்டி, வளர்ச்சிக்காக வேண்டி, அடுத்த நான் அந்த 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 விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக வேண்டி அதுக்கு நான் செலவழிக்கிறேன். ஆக இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணி கொள்றது தான், தனக்குள்ளதையும் எடுத்துக்கொள்ளணும், மக்களுக்குள்ளதையும் கொடுத்துக் கொள்ளணும், அந்த பூமிக்கும் நாங்கள் செலவழிச்சு கொள்ளணும், அல்லாவையும் திருப்தி பண்ணிக்கொள்ளும். அப்ப இந்த மூனையும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறார். மூணாவது விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு நலவு செஞ்சது போல நீங்களும் நலவு செய்யுங்க. அல்லாஹ் நலவு செஞ்சது போல அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற உபகாரத்தை போல நீங்களும் உபகாரம் செய்யுங்க. இப்ப இங்க வர்றாங்க முதலாளி, தொழிலாளி, கூலி வேலைக்காரர், சாதாரண மனிதர், அரசாங்க உத்தியோகஸ்தர், மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்கள், இமாம்கள், முஅத்தின்கள், மஸ்ஜிதை பராமரிக்கக்கூடியவர்கள், இப்படி ஒரு பெரிய ஒரு சமூகம் கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த நேரத்தில் தான் எல்லாருடைய பங்களிப்பும் தேவைப்படுகிறது. அல்லாஹ் உங்களுக்கு செய்ததை கொண்டு நீங்க அவர்களை கவனிச்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு எப்படி நலவு செஞ்சிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். அல்லாஹ் என்ன எப்படி வச்சிருக்கிறான் ஒவ்வொருவருக்கும் தெரியும். தனக்கு கீழுள்ளவர்களை நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்றது, அவர்களுக்கு நான் எப்படி கொடுக்கிறது. அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை கொண்டு இருக்குது. தொழிலாளர்களுக்கு இப்படிதான் சம்பளம் கொடுக்கப்படணும். அப்ப முதலாளிக்கு தெரியும் ஏந்த நிலைப்பாடு எப்படி, என்ன குழந்தைகளை, என்னோட சேர்ந்தவர்களை, என் குடும்பத்தை நான் கவனிக்கிறது போல, என் குடும்பத்தை போலதான் இந்த தொழிலாளர்களும் இவர்களுடைய பங்களிப்பால் நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். இப்ப எனக்கு 3 மாசமாக வியாபாரமே இல்லை, ஆனா என் ஜகாத் பணம் தான் இருக்குது. நான் இதை உங்களுக்கு கூலியாக தர இல்ல, உங்களுக்கு ஒரு உதவியாக தருகிறேன், நான் ஒரு சதக்காவாக தருகிறேன். அதையும் அவர் ஜகாத் எடுக்க தகுதியானவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூலி வேலைக்காரருக்கு அந்த ஜகாத்தில் இருந்து கொடுக்கவும், சதக்கால இருந்து கொடுக்கவும், அந்த வக்ஃபுகள் இருக்கும் அதிலிருந்து கொடுக்கவும் அல்லாஹ் தாலா அனுமதியை தந்திருக்கிறார். அல்லாஹ் தாலா உனக்கு நலவு செய்தது போல நீனும் அந்த நலவை செய் என்று அல்லாஹ் தாலா விரும்புகிறான். 4வதாக அல்லாஹ் தாலா சொல்கிறான், வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், நீ குழப்பத்தை உலகத்தில், ஃபசாத, நீ அட்டகாசங்களை உலகத்தில், அநியாயத்தை நீ ஏற்படுத்தாத. அல்லாஹ் தஆலா இந்த குழப்பவாதிகளை விரும்புறது கிடையாது. உலகத்தில் நீ ஹராமானத விக்கிறதுக்கும் வாங்கறதுக்கும், ஹீரோயினை விக்கிறா, நீ கஞ்சா விக்கிறா, நீ தடுக்கப்பட்டவர்கள் மாஃபியாவாக மாறி இந்த இந்த நாசத்தை சமூகத்தில் அழிவுல ஏற்படுத்துறதுக்கு உண்டான இந்த தொழில ஈடுபடுகிறா, இதை உனக்கு தடுக்கப்பட்டு ஒன்றாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். அதனால் குர்ஆனுடைய இந்த வழிகாட்டல் அடிப்படையாக வைத்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 3-4 மாசமாக மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில். இன்றைக்கு நான் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். ஒரு நல்ல படித்த வாலிபர், அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போறார் தொழிலுக்கு, நல்ல நல்ல உத்தியோகம், நல்ல தொழில், நல்ல வருமானம். ஆனால் இந்த கோவிடுடைய ஆபத்தில் சிக்கி அவருடைய தொழிலை மிளந்து, வருமானத்தை மிளந்து, வீடை மிளந்து, தந்த மனைவியையும் பிள்ளையும் சுட்டுத்து தானும் தற்கொலை செய்து கொள்கிறார். இங்கதான் மனிதன் நிராசை அடைகிறான், மனிதன் விரக்தி அடைகிறான், மனிதன் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை இழக்கிறான். இங்கேதான் முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். வயிற்றில் கள்ள கட்டி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். பசியில அபூ ஹுரைரா உட்கார்ந்து தொழுகிறார்கள், லிம துசல்லி ஜாலிசன் யா அபா ஹுரைரா, ஏன் உட்கார்ந்து தொழுறீங்க அபூ ஹுரைரா, அல் ஜூ யா அபா ஹுரைரா, பசியா இருக்குது. நபி அவர்கள் உட்கார்ந்து தொழுகிறார்கள். அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, ஏன் உட்கார்ந்து தொழுறீங்க யா ரசூலுல்லாஹ், பசியா இருக்குது அபூ ஹுரைரா சொல்கிறார். நபி அவர்களுக்கே பசியா இருக்குது. அபூ ஹுரைரா பசியில மயங்கி கீழே விரும்புகிறார், விழுந்து விடுகிறார்கள். இப்படியான நெருக்கடியான நிலைமைகள் வரக்குள்ள ஈமானும் சபரும் தக்வாவும் தான் ஒரு மனிதனுடைய இந்த நெருக்கடியிலிருந்து வெளியாகும். இந்த சூரத்துல் கசஸ்ல அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 உசூல்களையும் பயன்படுத்தி யாரெல்லாம் இந்த உசூலை தந்த வாழ்க்கையில முக்கியமாக ஏற்படுத்திக் கொள்வார்களோ அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்வான் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான், இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியாக்குவான். ஒவ்வொருவரும், நான் புடவை வியாபாரி, நான் உணவு பொருட்களை விற்கிறேன், நான் மரக்கறியை விற்கிறேன், நான் மாமிசத்தை விற்கிறேன், நான் இந்த தொழிலில், நான் கம்ப்யூட்டர்ல ஈடுபட்டிருக்கிறேன், நான் இந்த எனக்கு வித்தியாசமான தொழில்கள் இருக்குது, நான் கம்பெனி நடத்துறேன், நான் புடவை தச்சு விற்கிறேன், இப்படி ஏராளமான தொழில்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், இந்த நேரம் மஷூரா செஞ்சு என்ற மஷூரா என்ற தொழிலை என்ற உத்தியோகத்தை நான் எப்படி அழகுபடுத்திக் கொள்வது, அல்லாஹ்வுடைய திருப்தி எப்படி கொண்டு வருவது, அதுல நான் ஏந்த சக்திக்கேற்ப முயற்சி செய்வேன், அடுத்தது நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பேன். சாவாக்கள் மதீனாக்கு வந்த உடனே மதீனால பயங்கரமான நெருக்கடி வந்துருச்சு. ஏன் பல யுத்தங்கள்ல சஹாபாக்கள் பங்கு பற்றி அவர்களுக்கு பயங்கரமான நெருக்கடி உண்டாகிருச்சு. தொழில் செய்யறதுக்கு வழி இல்ல, விருந்தாளிகள் வந்து குமிறாங்க, எல்லாரையும் கவனிக்க வேண்டிய கட்டம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பி ஐதீகும் இலத் தஹலுகா, செலவழிங்க, உங்களோட கரங்கள் அழிவுல போடாதீங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க விவசாயம் செய்யலாது, எங்களுக்கு நேரம் இல்லை, நீங்க எங்களை பயன்படுத்துறீங்க வெளியில போறதுக்கு, வந்து குமிறாங்க, மஸ்ஜித் நிரம்பி வடிகிறது, ஒவ்வொரு வீட்டிலையும் வரக்கூடிய முஹாஜிரின்களை கவனிக்கிறோம், இப்படியான நேரத்தில் எங்களை சம்பாதிக்கிறதுக்கும் நேரம் இல்லாத நேரத்தில் நாங்கள் எப்படி செலவழிப்போம் என்ற ஒரு கேள்வி எழும்பியது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ செலவழி, இந்த செலவழிப்பதும் உனக்கு வருமானத்துக்கு வழி அமையும், உன்னோட பொருள் வளம் வழக்கத்தாகிறதுக்கு காரணமாகும். அதனால இந்த காலகட்டத்தில் எப்படி யூசுப் அலை சலாம் அவர்கள் அந்த அந்த அரசாங்கத்துக்கு ஒரு வழிகாட்டல் கொடுத்தார்களோ, அதுபோல எங்களை இருக்கக்கூடிய பொருள்களை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கொண்டு, பிசினஸ்களை ஒரு மெத்தடாக அமைச்சுக்கொண்டு, கடன் எடுத்தவர்கள் கடனை திருப்பி கொடுக்கிற நியத்தில் அவர்கள் செயல்பட வேண்டும், முதலாளிமார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும், அவகாசம் எடுக்க வேண்டியவர்கள் தான் அவகாசம் எடுக்க வேண்டும், அவகாசம் எடுக்க தேவாதவர்கள் அல்ல அவர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான்டா, பிஸ்மில்லாண்டு யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துடணும், அந்த வியாபாரங்களில் நேர்மையை கடைபிடிக்கணும், ஒவ்வொருவரும் மிக தாராள தன்மையோடு நடந்து கொள்ள கொல அல்லா தாலா அங்குதான் தக்வா உள்ளவர்களுக்கு வலவ் அன்னஹல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மின ஸமா வல் அர்த். அல்லாஹ் வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகளை திறந்து விடுவேன் என்று சொல்கிறான். ஈமானையும் தக்வாவையும் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய உள்ளச்சத்துடன் நடக்கக்கூடிய நேரத்தில், ஆக வியாபாரத்தில் அல்லாஹ் மீது நம்பிக்கை, வியாபாரம் என்ற தொழில் என்ற உத்தியோகம் நான் அல்லாஹ்விடத்தில் நன்மை நாடி செய்கிறேன், நான் இந்த வியாபாரம் உத்தியோகம் தொழில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறைப்படி செய்கிறேன், இந்த வியாபாரம் உத்தியோகம் என்ற தொழில் என்ற வருவாய நான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு செய்கிறேன், நான் இதை இஹ்லாஸுக்காக செய்கிறேன் என்ற இந்த அஞ்சு அடிப்படைகளும் இந்த தொழிலுக்கு வந்துடணும். இதுதான் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் கடைபிடித்த முறையாக இருக்கிறது. ஹதரத் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அவர்கள் முதல் நாள் பசாருக்கு வந்த நேரத்தில், அவர்களுக்கு முதல் பசாருக்கு போறதுக்கு வசதியே இல்லை, அவர்கள் சொன்னாங்க, என்ன பசாரை காட்டுங்க, நீங்க யாரும் எனக்கு தரவானா, நான் பசார்ல போயிட்டு சம்பாதிக்கிறேன் என்று சம்பாதித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முதல் நாள் ஒரு கிலோ கீ ஒரு கிலோ சீஸ கொடுத்தான். அந்த அந்த அல்லாஹ் அந்த செல்வத்தை பிந்தி ஒரு நாளைக்கு 700 ஒட்டகம் தர்மம் செய்யக்கூடிய சஹாபியாக மாறினார்கள். உஸ்மான் பின் அஃபான், ஜுபைர் பின் அவ்வாம், சாத் பின் அபி வக்காஸ், ஜாபின் அப்துல்லா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், இந்த சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹும் எல்லாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அதில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து கடன்களை ஒப்படைச்சு நேர்மையாக நடந்து பொய் பேசுறத இல்லாம வாக்குகளை நிறைவேற்றி ஒவ்வொருவரும் அந்த நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உதவி அவர்கள் கண்களால கண்டார்கள். சந்ததி சந்ததியாக அதில் புரோஷனம் அடைந்தார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, யாரும் காணாத, இந்த உலகம் காணாத ஒரு பயங்கரமான சோதனையை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். 2004 டிசம்பர் சுனாமி வந்தது, குறிப்பிட்ட சில நாடுகள் தான் அதில் பாதிக்கப்பட்டார். அது ஆஸ்திரேலியால இருந்து அங்க இந்தோனேஷியாவை பிடிச்சி அப்படியே அது சிங்கப்பூர் அந்த பகுதிகளுக்கு வந்து, அது மலேசியாவையும் தாடிக்கொண்டு இந்தியாவுக்கு வந்து, அது இங்க வந்து இலங்கையில வந்து தாக்கி 35,000 உயிர்களை பறித்து இந்த நாட்டில் ஒரு பெரிய சோதனையை உண்டாக்கிச்சு. அது குறிப்பிட்ட நாடுகளுக்கு தான், உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து உதவி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலக நாடுகளே ஒரு பெரிய பதற்றத்தில் உண்டாக்கப்பட்டிருக்குது. மனிதன் கண்ணுக்கும் தெரியாத இந்த வைரஸால மனிதன் பெரிய ஒரு சிந்தனை ரீதியான ஒரு பெரிய அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறான்.
அல்லாஹ் ஒருவனாலதான் இதிலிருந்து வெளியாக்க முடியும் என்பதை உலகம் இதுக்கு பிறகும் இதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் உலகம் இதைவிட பயங்கரமான சோதனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால முஸ்லிம்கள் ஆகிய நாங்க உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லா இடத்துல கையேந்துவோம், அல்லா இடத்துல மன்றாடுவோம். இலங்கை வாழ் முஸ்லிம்கள் நாங்க அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து இந்த நாட்டுடைய சட்டங்களை மதித்து அஹ்லாக் ரீதியாக இந்த நாலு குரானுடைய திருவசனங்கள், இந்த குரானுடைய இந்த திருவசனத்துல நாலு அம்சங்கள் எங்கட வாழ்க்கைக்கு நாங்க அடிப்படையாக எடுத்து நாங்க எங்கட வியாபாரத்தை இஸ்லாமிய வரையறையோட இஸ்லாமிய வழிகாட்டலோட நபி அவர்கள் காட்டி தந்த முறையில சஹாபாக்கள் முன்வைத்த பொருளாதார திட்டத்தை முன்வைத்து நீதமாக நேர்மையாக போய் புரட்டு அநியாயங்கள் இல்லாம நாங்க இந்த வியாபாரத்தை செய்து கொண்டு எங்களோட குடும்பங்களை கவனிக்கக்கூடிய அதே நேரத்தில் அக்கம் பக்கம் வீட்டார்கள் மஸ்ஜிதுகள் சூழல் உள்ளவர்கள் இவர்களை நாங்கள் மதித்துக் கொண்டு இந்த நாட்டில் மதம் ஜாதி வேற்றுமை இல்லாம எல்லா மக்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த கோட்பாடை நாங்கள் முன்வைத்தவர்களாக உலகத்தில் இந்த ஃபசாதையும் கொண்டு வராம நேர்மையான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தை வரக்கத்தாக்கி கைராக்கி அல்லாஹு தஆலா எல்லா வகையிலையும் இந்த நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருந்து அல்லாஹ் நிச்சயமாக வெளியாக்குவான் என்ற எங்களுடைய இந்த பொருளாதாரத்துடைய நேர்மை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எங்களை இந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளியேற்றுவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோட நாங்கள் செயல்படக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இந்த கோவிட்ல இருந்து நாங்கள் வெளியாகிறதுக்கு அது காரணமாக அமையும். வல்லாஹ் இந்த நாடையும் உலக நாடுகளையும் இந்த சோதனையிலிருந்து வெளியாக்கி யாரெல்லாம் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ உயிரிழந்தவர்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா ஆறுதலையும் கொடுக்கிறதுக்கு, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில இதுல உயிரிழந்தவர்கள் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ அல்லாஹ் தஆலா நசீபாக்க வேண்டும் என்று, இப்படியான இளமங்கை இலங்கையில இந்த கொரோனா வைரசுடைய மௌத்து வந்து விடாமல் அல்லாஹ் எல்லாரையுமே பாதுகாக்கணும் என்ற அந்த துவாவை செய்தவனாக இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நாட்டில் ஜும்மாவுடைய தொழுகை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஒரு கட்டமா இக்கட்டான நிலைமையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த கட்டங்கள்ல எங்களுக்கு அரசாங்கமும் இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இன்னும் இதனுடைய வழிகாட்டல் வக்குபோர்டும் வழிகாட்டல் வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் இன்ஷா அல்லாஹு தஆலா எல்லா இடத்துல மன்றாடி மஸ்ஜிதுகள் நாளையிலிருந்து இன்றையிலிருந்து திறக்கப்படுகிறது. இன்ஃபிராதியான தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் இபாதத்துகளில் ஈடுபடுமாறு வேண்டிக் கொண்டு அல்லாஹு தஆலா இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியவனாக சகோதரர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் துஆ செய்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தவா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. குல்லில் கௌனி வ குல்
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.